இன்றைக்கு நாம தாமஸ் வாட்சன் அவருடைய நூலான மனம் திரும்புதல் நூலின் 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற போலி மனம் திரும்புதலை ஆராயப் போகிறோம். அதுக்கு தலைப்பு அந்த அதிகாரத்தில் போலி மனம் திரும்புதல். இப்ப இதுவரை நான் விளக்கி இருக்கிறபடி தாமஸ் வாட்சனின் நூலை நம்ம படிக்கிற போதும் நான் வார்த்தைக்கு வார்த்தை அவருடைய நூலை உங்களுக்கு விளக்கப் போவதில்லை. அந்த நூலை அடிப்படை நூலாக பயன்படுத்தி அவர் விளக்குகின்ற அந்த போதனைகளை என்னுடைய வார்த்தையில நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படி செய்கிற பொழுது வாட்சனை போன்று அதே சத்தியங்களை விசுவாசித்து பின்பற்றிய வேறு சில அருமையான இறையியல் அறிஞர்களுடைய விளக்கங்களையும் இதோடு சேர்த்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். முக்கியமாக தாமஸ் பாஸ்டன் அவரை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஜான் கல்ஹோன் 19வது நூற்றாண்டு இறையியல் அறிஞர், அப்புறம் 20வது நூற்றாண்டின் இறையியல் அறிஞராக இருந்த பேராசிரியர் ஜான் மரே, இவருடைய விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது மனம் திரும்புதல் பற்றிய மேலும் தெளிவான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த இன்றைக்கு போதனையை ஆரம்பிக்கின்ற வேளையில முக்கியமான ஒரு கேள்வியை ஆரம்பத்திலேயே எழலாம். அதாவது போலி மனம் திரும்புதல் என்று ஒன்று இருக்கிறதா? அதுதான் அந்த கேள்வி. அது அவசியமான கேள்விதான். ஏனென்றால் இந்த 21வது நூற்றாண்டில் மனம் திரும்புதல் பற்றி கொடுக்கப்படுகின்ற பிரசங்கங்களிலும் இவஞ்சாலிக்கல் பிரசங்கங்களிலும் நூல்கள் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிற நூல்களிலும் அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது. போலி மனம் திரும்புதல் பற்றிய விளக்கங்களை சீர்திருத்தவாத கால பிரசங்கங்களிலும் எழுத்துக்களிலும் முக்கியமா 17வது நூற்றாண்டு பியூரிட்டன் பெரியவர்கள் மற்றும் 18வது நூற்றாண்டை சேர்ந்த ஜானத்தன் எட்வர்ட்ஸ் போன்றவருடைய பிரசங்கங்களிலும் எழுத்துக்களிலும் மட்டும்தான் நம்ம கேட்கவும் வாசிக்கவும் கூடியதா இருக்கு. போலி மனம் திரும்புதல் என்று ஒன்று இருப்பதனால்தான் இவர்கள் எல்லோருமே அதை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். அதுவும் வேதம் அது பற்றி தெளிவாக விளக்குவதனால்தான் அவர்களும் போலி மனம் திரும்புதலை பற்றி அத்தனை விளக்கங்களை தந்திருக்கிறாங்க. அப்படியானால் இந்த 21வது நூற்றாண்டில் போலி மனம் திரும்புதல் பற்றி எவஞ்சாலிக்கல் கிறிஸ்தவ பிரிவுகள் விளக்கி போதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற அடுத்த கேள்வி எழுகிறது. அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் பாவத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கின்ற பொதுவான நம்பிக்கைதான். பாவத்தை பற்றி வேதம் போதிக்கின்ற நம்பிக்கைகளை எவரும் கொண்டிராமல் இருந்தாலோ அல்லது பாவத்தை பற்றிய வேத போதனைக்கு முரணான எண்ணங்களை கொண்டிருந்தாலோ அது வேதத்தின் எல்லா போதனைகளையும் பாதிக்கும். வேதம் மனிதனை பற்றி கொடுக்கின்ற போதனைகளை அது பாதிக்கும், கிறிஸ்துவை பற்றி வேதம் கொடுக்கின்ற போதனைகளை அது பாதிக்கும், கிறிஸ்துவின் பரிகார பலி பற்றிய போதனைகளை பாதிக்கும், ரட்சிப்பை பற்றிய போதனைகள் நித்திய நரகத்தை பற்றிய போதனைகளையும் பாதிக்கும். ஒரு சத்தியம் பாதிப்புக்குள்ளாகிற பொழுது அல்லது ஒரு சத்தியத்தை நாம தவறாக புரிந்து கொண்டு தவறாக விளக்குகிற பொழுது வேதத்தின் சகல சத்தியங்களும் அதோடு விழுந்துவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் நான் இன்டர்நெட்ல ஒரு இன்டர்வியூ ஒன்றை பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவருக்கும் இன்னொரு போதகருக்கும் இடையில நடந்த ஒரு சம்பாஷணை. அது வந்து ஆஸ்திரேலியாவில் பிரையன் ஹூஸ்டன், அதாவது ஹில் சாங் அப்படின்னு ஒரு சபை இருக்கிறது சிட்னியில. அது பல இடங்கள்ல இருக்கு, பல நாடுகள்லயும் இருக்கு. அந்த சபை வந்து நிறைய பாடல்களை அவர்களே தயாரிக்கிறார்கள். அந்த பாடல்களை ஏன் பாடக்கூடாது என்பது பற்றியதுதான் அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல ஏன் பாடக்கூடாது என்று பதிலளித்த போதகர், அந்த பாடல்கள் இறையியல் பூர்வமாக சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருப்பது முக்கிய காரணம் என்று பதில் கொடுத்ததோடு அவற்றின் இறையியல் கோளாறு என்ன என்பதையும் விளக்கினார். அவர் சொன்னார், அவர் சொன்னதை நான் தமிழ்ல சொல்லுகிறேன். அந்த பிரிவினர், அந்த ஹில்சாங்கை சேர்ந்தவர்கள் ராயன் ஹூஸ்டன் உட்பட, அந்த பிரிவினர் பாவத்தை பற்றிய வேதபூர்வமான நம்பிக்கைகளை கொண்டிருக்கவில்லை என்றார். அதாவது அவர்கள் பாவத்தை நாம் சரியான முறையில் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு முட்டுக்கட்டையாக மட்டுமே பார்க்கிறார்கள் என்று அவர் விளக்கியிருக்கிறார். ஆகவே அவர்கள் பாவத்தை பற்றி கொண்டிருக்கிற அதுதான் அவர்கள் பாவத்தை பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கை. வேதம் போதிக்கிறது போல கர்த்தரின் கட்டளைகளுக்கு எதிரான ஒரு மீறுதலாகவும் நம்மை எல்லாம் முழுமையாக கரைப்படுத்தி கர்த்தரை விட்டு பிரித்து வைத்திருக்கின்ற ஒன்றாகவும் வாழ்நாள் முழுவதும் நம்மை அழிவை நோக்கியும் நித்திய நரகத்தை நோக்கியும் அழைத்து போகின்ற ஒன்றாகவும் அவர்கள் பாவத்தை கருதவில்லை. வெறுமனே நாம் சரியான முறையில் வாழ்வதற்கு தடையாக நம்மில் இருக்கிற ஒரு முட்டுக்கட்டை என்ற அளவில் மட்டும்தான் அவர்கள் பாவத்தை பற்றிய கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். சொன்னதை பார்த்தீர்களா? பாவம் என்பது நாம் சரியான முறையில் வாழ்வதற்கு தடையாக இருக்கும் ஒன்று என்று மட்டுமே அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையில் எந்த விதமான ஒரு இறையியல் உண்மையும் இல்லை. இந்த விளக்கம் கூட எந்த விதத்தில் அது தடையாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் விளக்கவில்லை. உண்மையில் நாம் எதை வேண்டுமானாலும் செய்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுகிற அளவுக்கு சுயமாக நாமே நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக நம்ம காணப்படுகிற ஒரு தடையாக மட்டுமே பாவத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இதுவே இன்று பொதுவாக எவஞ்சலிக்கல் பிரிவை சேர்ந்தவர்களின் பாவத்தை பற்றிய பொதுவான நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை எத்தனை இறையியல் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். பாவத்தை பற்றி இத்தனை பலவீனமான எண்ணத்தை கொண்டிருப்பதால் தான் மனிதன் தான் விரும்பியபடி புறத்திலிருந்து எந்த விதமான உதவியும் இல்லாமல் சடுதியாக தன் மனதை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவை உடனடியாக விசுவாசித்து விடலாம் என்று பிரைம் ஹூஸ்டர் உட்பட அநேக எவஞ்சலிக்கல் பிரிவின் பிரசங்கிகள் போதித்து வருகிறார்கள். ஹில்சாங் சபை பாடல்கள் இத்தகைய இறையியல் பின்னணியிலேயே எழுதப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், இதற்கும் நாம் படித்துக் கொண்டிருக்கும் மனம் திரும்புதலுக்கும் என்ன தொடர்பு என்று? உண்மையிலேயே பெரிய தொடர்பு இருக்கிறது. போலி மனம் திரும்புதல் என்பது கர்த்தரிடம் மட்டுமே இருந்து வருகின்ற மெய்யான ஆவிக்குரிய மனம் திரும்புதலை கொண்டிராதவர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை பிரயோகம். ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள் ஃபால்ஸ் ரிப்பென்டன்ஸ் அல்லது கவுண்டர்ஃபீட் ரிப்பென்டன்ஸ் என்று அழைப்பார்கள். இறையாண்மை உள்ள கர்த்தர் மட்டுமே மனம் திரும்புதலை ஒருவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற போதனையை சீர்திருத்த கிறிஸ்தவம் நம்புவதால் அந்த விதத்தில் கர்த்தரிடமிருந்து நேரடியாக வராத எந்த மனம் திரும்புதலும் போலியானது, உலகப்புறமானது என்கிறது சீர்திருத்தவாத போதனைகள். இந்த 21வது நூற்றாண்டில், அதாவது நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில், போலி மனம் திரும்புதலைகளை பற்றிய பிரசங்கத்தையோ நூல்களையோ எவஞ்சலிக்கல் பிரிவுகள் இடத்துல பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் பாதியாகிய மனிதன் எந்த நேரத்திலும் தன்னுடைய சுய கிரியையினால் கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அதே நேரம் அவனுக்கு விருப்பமான வேளையில் கிறிஸ்துவை விட்டு விலகிக் கொள்ளவும் அவனால் முடியும் என்ற நம்பிக்கையை அது கொண்டிருப்பதால் போலி மனம் திரும்புதலுக்கு அந்த பிரிவுகளில் இடமே இல்லை. மனிதன் தானே தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பதனாலே அதை அப்படி அவர்கள் அதை நம்புவதால் ஒரு மனிதன் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ செய்கின்ற எந்த செயல்களும் அவர்களை பொறுத்தவரையில் போலியானவை அல்ல. மனிதன் இறப்பதற்கு முன் எப்படியோ ஏதோ ஒரு வழியில் கடைசி நேரத்தில் எதையாவது செய்து கர்த்தரை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையே இன்று அநேகர் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திருச்சபைகளில் கூட யாராவது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டார், எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த விசாரணையும் செய்யாமல் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே நம்பி ஞான ஸ்நானம் கொடுத்து விடுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருந்து வருகிறது. மனம் திரும்புதலுக்காக மனிதனின் கிரியைகளை நம்பி இருப்பவர்கள் மனிதன் சொல்லுவதை கேட்டு அதை மெய்யான மனம் திரும்புதலாக நம்பி விடுகிறார்கள். இதனால் இந்த வழிமுறைகளை பின்பற்றுகின்ற இவஞ்சலிக்கல் பிரிவினரிடத்தில் போலி மனம் திரும்புதல் மெய்யான மனம் திரும்புதல் என்ற பிரிவை எல்லாம் பார்க்கவே முடியாது. யார் மனம் திரும்பினாலும் அந்த மனம் திரும்புதல் எத்தனை பலவீனமாக இருந்தாலும் அது கடுகளவுக்கு சின்னதாக இருந்தாலும் அவர்களை பொறுத்த அளவில் அது மெய்யான மனம் திரும்புதல். அத்தகைய பலவீனமான மனம் திரும்புதலின் மூலம் ரட்சிப்பு கிடைப்பதாக அவர்கள் நம்பி வருகிறார்கள். இதற்கெல்லாம் மாறாக சீர்திருத்தவாத கிறிஸ்தவம் மெய்யான மனம் திரும்புதலை போலி மனம் திரும்புதலில் இருந்து பிரித்து காட்டி மெய்யான மனம் திரும்புதலை கிறிஸ்துவிடம் இருந்து அடையாமல் எவரும் பரலோகம் போக முடியாது என்று விளக்குகிறது. அந்த மெய்யான மனம் திரும்புதலின் அடையாளங்களை கொண்டிராத வேறு எந்தவித மனித செயல்களும் உணர்ச்சிகளும் போலியானவை என்றும் அது விளக்குகிறது. 16, 17, 18 நூற்றாண்டு கிறிஸ்தவம், அதுவும் அன்றைய காலப்பகுதிகளில் இருந்து வந்த போதக பிரசங்கங்களிலும் நூல்களிலும் போலி மனம் திரும்புதல் பற்றிய போதனைகளை அதிகமாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு மேத்யூ மீட், இவர் வந்து 17 வாழ்ந்த ஒரு பியூரிட்டன் போதகர். மேத்யூ மீட் லண்டனில் 1661 ஆண்டிலே பிரசங்கித்த 7 பிரசங்கங்கள் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த காலத்திலேயே வெளிவந்தது. அதை இந்த நூற்றாண்டுல அதை பிரசுரித்திருக்கிறார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் டிஸ்கவர்ட். இந்த நூலில் மேத்யூ மீட் போலி மனம் திரும்புதலை பற்றி விளக்கி இருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் பொதுவான கிருபையின் காரணமாக, அதாவது கர்த்தரின் பொதுவான கிருபையின் காரணமாக எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்தவனை போல பார்வைக்கு தெரிகிற விதத்தில் நடந்து கொள்ள முடியும் என்றும் அதே வேளையில் உண்மையில் அவன் மெய்யான மனம் திரும்புதலை கொண்டிருக்கவில்லை என்றும் மேத்யூ மீட் இந்த நூலில் இந்த பிரசங்கங்களில் விளக்கியிருக்கிறார். அதுவும் 20 காரணங்களை நம்முன் வைத்து ஆவிக்குரியதாக கண்களுக்கு தென்படுகின்ற அந்த 20 அம்சங்களையும் ஒருவன் தன்னில் கொண்டிருந்த பொழுதும் அவன் மெய்யான ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று மேத்யூ மீட் இந்த நூலில் விளக்குகிறார். இது உண்மையிலேயே இருதயத்தில் ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நூல். அதற்கு காரணம் எந்த அளவுக்கு நம் இருதயம் நம்மை ஏமாற்றி போலித்தனமாக நடந்து கொள்ள வைத்து விடும் என்பதை அவர் அந்த நூலில் விளக்கி இருப்பதனால்தான். சில பேர் இந்த நேரத்தில் கேட்கலாம், மேத்யூ மீடின் இந்த விதத்தில் இந்த விதமான இருதய வைத்தியம் எல்லாம் எதற்கு என்று சில பேர் கேட்கலாம். இப்படியெல்லாம் இருதய பரிசோதனையில் ஈடுபட்டால் ஒருவனாவது பரலோகம் போக வழியில்லை என்று நினைக்கும் போலி கிறிஸ்த உலகிலேயே நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேத்யூ மீட் நமக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா, போலியாக கிறிஸ்தவன் என்று நீங்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருந்து வெளிப்பார்வைக்கு கிறிஸ்தவனை போல நடித்துக் கொண்டிருந்து ரட்சிப்பின் நிச்சயத்தையே அறியாமல் மறித்து நரகத்தில் வாழ்க்கை முடிவதை தடுத்து விடுவதற்காகத்தான் மேத்யூ மீட் இந்த உதவியை நமக்கு செய்திருக்கிறார். அதுவும் 17 நூற்றாண்டிலேயே அதை பற்றி விளக்கி இருக்கிறார். மேத்யூ மீடின் நூல் நம் காலத்துல சோலி டியோ குளோரியா என்ற புத்தக வெளியீட்டாளர்களால் வெளியிடப்பட்டு முதல் முறையாக அது வந்த பொழுது அதற்கு ஜான் மெக்கார்த்தர் முன்னுரை கொடுத்திருந்தார். அந்த ஜான் மெக்கார்த்தர் அந்த முன்னுரையில சொல்லுவதை நான் தமிழில் உங்களுக்கு தருகிறேன். அவர் சொல்லுகிறார், இந்த நூல் 20ஆம் நூற்றாண்டில் மாம்சத்துக்குரியவற்றையும் உலக ஆசையையும் சமரச போக்கை தங்களுக்கு வளமையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும். இந்த விதத்தில் நேரடியாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் கண்டிப்போடும் வருகின்ற சத்தியத்தை கேட்டு நமக்கு பழக்கம் இல்லை. மேத்யூ மீட் ஒரு அரசியல்வாதி அல்ல, அதாவது ஒரு டிப்ளமேட், அவர் ஒரு போதக பிரசங்கி, அவர் ஒரு தீர்க்க தரிசிக்கே உரிய தெளிவோடு பேசுகிறார். மேலும் மெக்கார்த்தர் சொல்லுகிறார், ஒரு எச்சரிக்கையை இங்கே கொடுக்க விரும்புகிறேன், உணர்ச்சிகளுக்கு தூபம் போடுகிற நூல் அல்ல இது, இது ஆத்மாவுக்கான உணவு. வெறும் சமாதானத்தை தரும் டிவோஷனல் போதனையால் ஆத்மாக்களுக்கு மருந்து தடவ பார்க்கிறவர்களுக்கு இது உதவாது. தங்களுக்கு கிறிஸ்துவிடம் இருந்து எது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவரிடம் வந்திருப்பவர்கள் இதை வாசிக்கிற பொழுது இந்த நூல் எந்த ஆறுதலையும் அவர்களுக்கு தராது. அதே நேரம் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆழமானதாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள விரும்பும் மெய் கிறிஸ்தவர்களும் கண்டிப்பையும் போதனையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கொண்டிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் சங்கடங்களை சந்தித்து வருகிற கிறிஸ்தவர்களும் இந்த நூலின் பக்கங்களில் இருந்து பெருமளவுக்கு உணவை பெற்றுக் கொள்ளுவார்கள். எப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் அவருடைய பார்வையில இந்த புத்தகம் எவ்வளவு அருமையானது, எத்தனை அவசியமானதுங்கிறத அவர் தெளிவா அந்த நூலுக்கு கொடுத்த அறிமுகத்துல சொல்லி இருக்கிறார். மேத்யூ மீடினுடைய நோக்கம் எவரையும் பயமுறுத்தி கிறிஸ்துவிடம் வர முடியாமல் செய்வதல்ல, மெய்யான கிறிஸ்தவர்களையும் சஞ்சலத்துக்குள்ளாக்கி அவர்கள் தோய்ந்து போய்விடும்படியாக செய்வதும் அல்ல, அல்லது பலவீனமான கிறிஸ்தவர்களை ஒரு ஆதங்கத்துக்கு உள்ளாகி விடுவதும் அல்ல. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து கிறிஸ்துவில் நிச்சயம் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வைப்பதுதான் மேத்யூ மீடினுடைய நோக்கம். மெய்யாகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயம் மேத்யூ மீடின் நூலை வாசித்து சோர்வு அடையவே மாட்டார்கள், அவர்கள் சந்தோஷப்படவே செய்வார்கள். போலி மனம் திரும்புதலை கொண்டிருந்து நாடகமாடி வருகிறவர்களை மட்டுமே அவருடைய நூல் பயமுறுத்தும். வேதம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுய பரிசோதனையில் ஈடுபட வேண்டும் என்பதை அதிகமாகவே வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவுக்காக போலித்தரமான தீர்மானத்தை எடுக்க வைக்கின்ற இன்றைக்கு காணப்படுகின்ற சீப் கிரேஸ், கிறிஸ்தவத்தில் அத்தகைய சுய பரிசோதனை பற்றிய போதனைகளை கொடுப்பதில்லை. அப்படியான சுய பரிசோதனையில் எவரும் ஈடுபடுவதையும் அதற்கு தவிர்த்து கொள்ளும்படியாகவே ஆலோசனை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? அப்படி சுய பரிசோதனையில் ஈடுபடும் போலி தீர்மானம் எடுத்தவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து ஓடிப்போய் விடுவார்கள் என்ற பயம்தான் அதற்கு காரணம். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய இருதயத்தை பரிசோதனை செய்து பார்க்காமல் அவன் பாவம் செய்வதை எப்படி நிறுத்திக் கொள்ள முடியும் கேட்டு பாருங்கள். அத்தகைய சுய பரிசோதனையில் ஈடுபடாமல் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்? பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 13:5 சொல்லுவதை கவனியுங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். இப்ப பவுலுக்கு இந்த கொரிந்தியர் மேல நம்பிக்கை இருக்கிறது, அப்படி இருப்பதால்தான் இதை எழுதுகிறார். நம்முடைய இருதய பரிசோதனை நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அதில் சந்தோஷப்படுவதற்காகத்தான் என்கிறார் பவுல். சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். செல்ஃப் டினாயல் மட்டுமல்ல, செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மேத்யூ மீரை போலவே அனைத்து பியூரிட்டன் பெரியவர்களும் போலி மனம் திரும்புதலை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். அதையே தாமஸ் வாட்சனும் ஜான் கல்ஹூனும் செய்திருக்கிறார்கள். உண்மையில் இத்தகைய போலி மனம் திரும்புதலை பற்றிய விளக்கங்களையும் எச்சரிக்கைகளையும் சீர்திருத்தவாத விசுவாச போதனைகளில் மட்டுமே காண முடியும். 1689 விசுவாச அறிக்கைகளும் அதன் அடிப்படையில் அதை போன்ற விசுவாச அறிக்கைகளும் வினாவிடை போதனைகளும் சீர்திருத்த விசுவாச அடிப்படையில் எழுதப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட இறையியல் நூல்களிலும் இந்த விதமான விளக்கங்களை நிச்சயம் பார்க்கலாம். 18th century தலை சிறந்த சிந்தனையாளராகவும் பிரசங்கியாகவும் இருந்தவர் ஜானத்தன் எட்வர்ட்ஸ். இந்த எட்வர்ட்ஸ் இன்னொரு விதத்தில் போலி மனம் திரும்புதலை அடையாளம் கொண்டு அதை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய போதனைகளை கொடுத்தார். அந்த காலத்தில் எட்வர்ட்ஸ் பிரசங்கித்த பொழுது அவருடைய பிரசங்கத்தின் ஆசீர்வாதத்தினாலே முதலாவது பெரும் எழுப்புதல், அது அந்த காலத்துக்கு பேர், முதலாவது பெரும் எழுப்புதல் காலத்தில் கிறிஸ்து விசுவாசித்து அநேகர் மனம் திரும்புதலை அடைந்தார்கள். இந்த முதலாவது பெரும் எழுப்புதலுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் அவேக்கனிங் என்று பெயர். 1730 1740 வருடம் அந்த 10 காலப்பகுதியில் அது நிகழ்ந்தது. அந்த முக்கியமா அமெரிக்காவில் அது நிகழ்ந்தது. அதேவேளை மெய்யான விசுவாசமோ அவருடைய கூட்டங்களில் ரொம்ப பேர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆனால் அதே வேளை மெய்யான விசுவாசமோ மனந்திரும்பலோ இல்லாமல் வெறும் பரவசத்தையும் உச்சகட்ட உணர்ச்சிகளையும் பலர் வெளிப்படுத்துவதையும் ஜானத்தன் எட்வர்ட்ஸ் தன்னுடைய கூட்டங்களிலே பார்த்தார். அதன் காரணமாகத்தான் அவர் ரிலிஜியஸ் அஃபெக்ஷன் என்ற நூலை 1746 எழுதினார். அந்த நூலில் போலி மனம் திரும்புதல்களை அடையாளம் கண்டு மெய்யான மனம் திரும்புதலின் அடையாளங்கள் எவை என்று ஜானத்தன் எட்வர்ட்ஸ் விளக்கியிருக்கிறார். அதே போல் அவருக்கு பின்பு வந்த காடின ஸ்பிரிங்ஸ் எட்வர்ட்ஸ் நூலை வாசித்து அந்த நூலினாலே அதிகம் ஈர்க்கப்பட்டு இன்னொரு நூலை அவர் எழுதினார். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் டிஸ்டிங்விஷிங் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் கேரக்டர். அதாவது ஒரு கிறிஸ்தவனை வித்தியாசப்படுத்தி காட்டுகின்ற கிறிஸ்தவனில் இருக்கின்ற அடையாளங்கள் என்ற நூல் 1813 இந்த கார்டினஸ் ஸ்பிரிங்ஸ் எழுதினார். இந்த ரெண்டு நூல்களும் போலி மனம் திரும்புதலில் இருந்து மெய்யான மனம் திரும்புதலை பிரித்து காட்டுவதாக இருக்கின்றன. சீர்திருத்த சுவாசத்திற்கு எதிர்மறையான செமி பலேஜியனிச ஆமீனியனிச போதனைகளில் போலி மனம் திரும்புதல் பற்றிய போதனைகளை அறவே காண முடியாது. அதற்கு காரணம் அந்த போதனைகள் மனிதனின் கிரியையின் மூலமே ரட்சிப்பு நிகழ்கின்றது என்ற போதனையை கொடுப்பதால் தான். கிரியையின் அடிப்படையில் விசுவாசத்தை விளக்குகின்ற எல்லா போதனைகளும் மனம் திரும்புதலை மனிதனுடைய கிரியையாக மட்டுமே விளக்குகின்றன. அத்தகைய மனம் திரும்புதலை அவனிடமிருந்து அந்த போதனைகள் எதிர்பார்ப்பதால் அந்த மனம் திரும்புதல் எத்தனை பலவீனமாக இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் அது போதுமானது. அதில் எந்த குறையையும் அவர்கள் காண மாட்டார்கள். ஒருவன் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதற்கு மேலாக அவனிலிருந்து அவர்கள் வேறு எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. இத்தகைய பலவீனமான போலி சுவிசேஷ நம்பிக்கையின் காரணமாகவே இன்றைக்கு மெய்யான மனம் திரும்புதல்களை அநேகரிடத்தில் காண முடியாமல் இருக்கிறது. அத்தகைய மெய்யான மனம் திரும்புதலுக்கான அடையாளங்கள் பிரசங்கிகளுக்கு கூட தெரியாமல் இருக்கிறது, முக்கியமாக நம்முடைய இனத்தில். இதுவரை நான் விளக்கிய இந்த காரணங்களால் தான் இன்றைக்கு செமி பலேஜியனிச ஆமீனியனிச போதனைகளை பின்பற்றி வரும் சுவிசேஷத்தை சொல்லி வருகின்ற நம் இனத்து கிறிஸ்தவத்திலும் மனம் திரும்புதலை பற்றிய போதனைகளில் போலி மனம் திரும்புதல் என்று ஒன்று இருப்பதாக ஆத்துமாக்களை எச்சரிக்கை செய்கிறவர்களை காணவே முடியாது. அப்படி எச்சரிக்கை செய்கிறவர்களையும் இந்த கூட்டத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இப்ப நம்ம வாட்சனுடைய புத்தகத்துக்கு அந்த அதிகாரத்துக்கு நேரடியாக வருவோம். தாமஸ் வாட்சன் தன் நூலின் 2 அதிகாரத்தில் தமிழில் அது 1 அதிகாரம் போலி மனம் திரும்புதலை பற்றி விளக்குகிறார். அப்படி விளக்க ஆரம்பிக்கிற பொழுது மெய்யான மனம் திரும்புதல் என்ன என்பதை விளக்குவதற்கு முன் அது எது அல்ல என்பதை விளக்குவது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி வாட்சன் அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வகையில் எதிர்மறையாக இருப்பவற்றை முதலிலே விளக்கி அதற்கு பிறகு நேர்மறையான விளக்கங்களை தருவது பியூரிட்டன் பெரியவர்களின் எழுத்துக்களில் அதிகமாக பார்க்கலாம். 20வது நூற்றாண்டில் தலை சிறந்த பிரசங்கியில் ஒருவராக இருந்த மார்டின் லாயிட் ஜோன்ஸினுடைய பிரசங்கங்களில் இதை அதிகமாக காணலாம். அவர் எப்பொழுதும் எதிர்மறையில் ஆரம்பித்து நேர்மறையான விளக்கங்களுக்கு போவதை வழக்கமாக வைத்திருந்தார். அதில் நன்மை இருக்கிறது. இன்றைய பிரசங்கங்களில் அதை நம்ம பார்க்க முடியாது. மனம் திரும்புதலில் போலித்தனம் அதிகமாக இருப்பதாலேயே ஆகஸ்டீன் 4வது நூற்றாண்டில் 4-5 நூற்றாண்டுகள் மனம் திரும்புதல் அநேகரை கண்டனத்துக்குள்ளாக்குகிறது என்று சொல்லி இருக்கிறார் என்று வாட்சன் குறிப்பிடுகிறார். ஆகஸ்டீன் இதன் மூலம் போலி மனம் திரும்புதலையே குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் போலி மனம் திரும்புதலை கொண்டிருந்து தன்னையே ஏமாற்றிக் கொள்ளலாம் என்கிறார் தாமஸ் வாட்சன். அதுக்கு காரணம் என்ன என்பதே 2.25 பக்கங்களில் விளக்கி விடுகிறார். அந்த அதிகாரம் வெரி ஷார்ட், 2 பேஜஸும் 1.25 பக்கமும் தான் இருக்கிறது. வாட்சன் சுருக்கமாக தன் நூலில் விளக்கி இருப்பவற்றை இந்த 21வது நூற்றாண்டு காலத்து வாசகர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள அவற்றை விளக்கி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுவே பிரசங்கிகளுடைய பணி. வாட்சன் தருகின்ற காரணங்களை இனி நாம பார்ப்போம். போலி மனம் திரும்புதலை பற்றி, போலி மனம் திரும்புதலின் முதலாவது வஞ்சகம் அது நியாயப்பிரமாணத்தை குறித்த வெறும் பயத்தை மட்டும் உண்டாக்குகிறது. அது நியாயப்பிரமாணத்தை குறித்த வெறும் பயத்தை மட்டும் உண்டாக்குகிறது என்கிறார் வாட்சன். இந்த இடத்தில் வாட்சனின் நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருப்பதை சரியாக அர்த்தம் தெரிந்து மொழிபெயர்க்கவில்லை. சட்டத்தை குறித்த பயம் என்று மட்டும் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அது அந்த ஸ்ரீலங்காவில் வெளியிட்ட நூலிலும் அதுதான். அதோடு இந்தியாவில் வெளிவந்த அந்த லைமன் எவஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் வெளியிட்டதிலும் அதுதான். உண்மையிலே பார்க்க போனா ஸ்ரீலங்காவில் இருக்கிறது இதையே பயன்படுத்தி சில வார்த்தைகள் அதே விதமாக இருக்கிறத நான் பார்த்தேன். சட்டத்தை குறித்த பயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தாமஸ் வாட்சன் குறிப்பிட்டிருக்கும் சட்டம் என்ன என்பதை தமிழ் மொழிபெயர்ப்பு விளக்கவில்லை. அதோடு தாமஸ் வாட்சனும் தன்னுடைய விளக்கத்தில் எந்த சட்டத்தை குறித்து நான் பேசுகிறேன் என்பதையும் விளக்கவில்லை. அதற்கு காரணம் வாட்சனுடைய காலத்து வாசகர்களுக்கு அது தெளிவாக புரிந்திருந்தது. இதை ஜான் கல்ஹோன் தன்னுடைய மனம் திரும்புதல் பற்றிய நூலில் தெளிவாக விளக்கியிருக்கிறார். இன்றைய வாசகர்களுக்கு, முக்கியமா நம்முடைய தமிழினத்து வாசகர்களுக்கு விளக்கம் அவசியம் தேவை. வாட்சன் ஒரு மனிதன் நீண்ட நாட்களுக்கு பாவத்தில் வாழ்ந்து வருகிறான் என்றும் ஒரு நாள் கடவுள் அவனை சந்தித்து அவன் எத்தனை மோசமாக வாழ்ந்திருக்கிறான் என்பதை அவனுக்கு காட்டுகிறான் என்றும் எழுதுகிறான். அதை உணர்ந்த அந்த மனிதன் இதயத்தில் மிகவும் சஞ்சலத்துக்குள்ளாகிறான் என்கிறார் வாட்சன். கொஞ்ச காலம் அத்தகைய சஞ்சலத்தை அனுபவித்த அந்த மனிதன் அதற்கு பிறகு அந்த சஞ்சலம் போய் அமைதியடைந்து விடுகிறான். அமைதியடைந்த மனிதன் கடவுள் தனக்கு பாவத்தை உணர்த்தி அதற்காக நான் கொஞ்ச காலம் சஞ்சலம் அடைந்து தான் செய்ததை வெறுத்து வாழ்ந்திருந்ததால் அதை மனம் திரும்புதலாக எண்ணி தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறான் என்கிறார் வாட்சன். இந்த இடத்தில் கடவுள் அவனுக்கு அவனுடைய மோசமான பாவ வாழ்க்கையை எதன் மூலம் உணர்த்தினார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதை வாட்சன் வெளிப்படையாக விளக்கவில்லை, ஆனால் வேதம் விளக்குகிறது. அதை 19வது நூற்றாண்டைச் சேர்ந்த ஜான் கல்ஹூன் தன் நூலிலே, ஆங்கில நூலில் 71வது பக்கத்தில் இறையியல் ரீதியில் தெளிவாக விளக்கியிருக்கிறார். கல்ஹூன் நியாயப்பிரமாணத்தின் பரிசுத்தமும் 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தின் பரிசுத்தமும் அதை பூரணமாக வைத்திருக்கிற தவறுகிறவர்கள் மேலும் அதை மீறுகிறவர்கள் மீதும் வந்திருக்கிற சாபத்தையும் தண்டனையையும் ஒருவன் வாசித்தோ அல்லது காதால் ஒரு பிரசங்கத்தின் மூலம் கேட்டோ இருதயத்தில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி சஞ்சலம் அடைந்து அதிகம் வருந்தி தன்னுடைய இருதயத்தில் அமைதி தேடிக் கொள்வதற்காக சுயநீதிக்காரனாக சில அவசியமான மாற்றங்களை தன் வாக்கில் கொண்டு வருகிறான் என்றும் அதன் காரணமாக அவன் கிறிஸ்து மீது அக்கறையும் காட்டி திறந்து இருப்பது போல் தன்னில் அவன் கொண்டு வந்திருக்கின்ற சில அவசியமான மாற்றங்களின் காரணமாக தான் மனந்திரும்பி இருப்பதாக அவன் எண்ணி தன்னை ஏமாற்றிக் கொள்ளலாம் என்கிறார் ஜான் கல்ஹூன். இதனால் வாட்சன் நியாயப்பிரமாணத்தை பற்றி விளக்காவிட்டாலும் தாமஸ் வாட்சன் தன் நூலில் நியாயப்பிரமாணத்தை பற்றி விளக்காவிட்டாலும் அதனால் ஏற்படுகிற பயத்தால் வரும் போலி மனம் திரும்புதல் என்று விளக்கியிருக்கிறார். இத்தகைய நியாயப்பிரமாணத்தால் பாவம் உணர்த்தப்பட்டு அதால் பயமடைந்து கொஞ்ச காலம் மட்டுமே காணப்பட்ட போலி மனம் திரும்புதலை நாம் பல பேர்ல பார்க்கலாம். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ஆகாபில் அது இருந்தது, யூதாசில் அது இருந்தது, ஏரோது அரசனில் அது இருந்தது, ராஜாவாகிய அக்ரிப்பாவில் அது இருந்ததாகவும் வேதம் நமக்கு விளக்குகிறது. இதெல்லாம் கர்த்தரின் கட்டளைகளையும் அதை மீறுவதனாலே அவர் எத்தகைய சாபத்தை கொடுக்கிறார், மீறுவதனாலே ஏற்படுகின்ற தண்டனைகள் என்ன, வரப்போகிற நியாய தீர்ப்பு, இதையெல்லாம் கேட்டு ஏற்படுகிற ஒரு இருதய பயம். கர்த்தரின் கட்டளைகளுக்கும் வரப்போகும் நியாய தீர்ப்பிற்கும் கர்த்தரின் சாபத்திற்கும் தண்டனைக்கும் பயப்படுவது மிக மிக அவசியம். அதால் இருதயத்தில் பாதிக்கப்பட்டு சஞ்சலம் அடைவதும் பாவம் உணர்த்தப்பட்டதால் குற்ற உணர்வு அடைந்து இருதயத்தில் வழிய உணர்வதும் திருந்தி வாழ்வதற்கான முயற்சிகளை எடுப்பதும் மிகவும் அவசியம். ஆனால் இத்தோடு நின்று விடுவது மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளமாகாது. இதுவரை சொன்னதை மட்டுமே மனம் திரும்புதலுக்கு அடையாளங்கள் அல்ல. பயப்படுகின்ற பாதியாக இருப்பதும் மனம் திரும்புகின்ற பாதியாக இருப்பதும் ஒன்றே ஆகாது என்று அவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கும் தண்டனைக்கும் நரகத்திற்கும் பயப்படுவதும் அதால் ஏற்படுகின்ற உணர்ச்சிகளும் மட்டும் மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் அல்ல. இவை மட்டுமே கர்த்தரின் கிருபை நம்மில் இருக்கிறது என்பதற்கும் அடையாளங்கள் அல்ல. இத்தகைய உணர்வுகள் உண்டாகி இஸ்ரவேலரும் விடுதலையை நாடினார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரின் கிருபையை நாடாமல் தங்களுடைய கிரியைகளின் மூலம் மட்டுமே விடுதலையை நாடி அதை அடையாமல் போனார்கள் என்பதை பவுல் ரோமர் 9:31-32 வசனங்களில் விளக்குகிறார். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடரலுக்கான கல்லில் இடறினார்கள் என்கிறார் அப்போஸ்தலன் பவுல். ஆகவே ஒருவன் தன் சுய கிரியைகளிலும் உணர்ச்சிகளிலும் மட்டும் தங்கியிருக்காமல் மேலும் முன்னோக்கி போய் மெய்யான மனந்திருப்பதற்கான ஏனைய அடையாளங்களையும் சுவிசேஷத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாட்சன் சொல்லுகிறார், வேதனையும் துன்பமும் மட்டும் போதுமானது என்றால் நரகத்தில் இருக்கிறவர்கள் அதிகமான வேதனையையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறார்களே, அது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க போவதில்லை. தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த இடத்தில் ரெண்டு வேத வசனங்களை இணைத்திருக்கிறது, அது வாட்சனால் கொடுக்கப்படவில்லை, மொழிபெயர்ப்பாளர் தானே இணைத்துக் கொண்டு. இப்ப முதலாவது நியாயப்பிரமாணத்தின் காரணமாக வருகின்ற பயம், அது வந்து அந்த பயத்தினாலே ஒரு மனிதன் சுய நீதிக்காரனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் தானே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற சில மாற்றங்கள் அது வெளிப்படையாக தெரிந்தாலும் அது உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் அல்ல. இரண்டாவது, போலி மனம் திரும்புதலின் வஞ்சகத்திற்கான இன்னொரு அடையாளம் பாவத்திற்கு எதிராக எடுக்கின்ற தீர்மானங்கள். பாவத்திற்கு எதிராக ஒருவன் எடுக்கின்ற தீர்மானங்கள். வியாதியோடு படுக்கையில் இருக்கிற அநேகர் இத்தகைய தீர்மானத்தை எடுப்பார்கள். நிச்சயம் கொரோனா வைரஸ் வந்து படுக்கையில் இருக்கிற எத்தனையோ பேர் பயத்தினால் இத்தகைய தீர்மானத்தை இருதயத்தில் எடுத்திருப்பார்கள். அதாவது நான் இனியும் பாவத்தை செய்து விடுவதில்லை என்றும், குறிப்பிட்ட பாவங்களை நான் செய்யப் போவதில்லை என்றும் தீர்மானங்களை எடுப்பார்கள். அது பயம் அதை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுக்கும், அப்படி விடுவித்து நான் வந்துவிட்டால் இந்த மாதிரியான பாவங்களை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று தீர்மானங்களை எடுப்பார்கள். இத்தகைய பாவத்திற்கு எதிராக தீர்மானம் எடுப்பது ரெண்டு காரணங்களினால் ஏற்படுகிறது என்கிறார் தாமஸ் வாட்சன். முதலாவது, தற்போது அவர்கள் அனுபவிக்கும் அனுபவத்தின் வழியினாலே அத்தகைய தீர்மானத்தை எடுப்பார்கள். பாவம் பாவமாக இருப்பதை உணர்வதால் அல்ல அது ஏற்படுகிறது, அது தருகின்ற வழியினாலே இந்த தீர்மானங்களை எடுப்பார்கள் என்கிறார் வாட்சன். இரண்டாவது, எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட போகும் தீங்கை நினைத்து பயப்படுவதால் இத்தகைய தீர்மானத்தை எடுக்கிறார்கள். மரணத்தையும் நரகத்தையும் நினைத்து பார்த்து இத்தகைய தீர்மானத்தை எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் மெய்யான மனம் திரும்புதலுக்கான அடையாளங்கள் அல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இனிமே நம்ம நரகத்தை நினைச்சு பயப்படக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை நினைச்சு பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதாயிரும். நியாயப்பிரமாணத்தை நினைத்து அதன் மீறுதலினாலே சாபம் வரும், தண்டனை வரும், நரகம் வரும் என்று பயப்படுவது தவறா? இல்லவே இல்லை, நிச்சயமாக பயப்பட வேண்டும். பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைப்பது தவறா? இல்லவே இல்லை. சில பாவங்களை நீ உணர்த்தப்படுகிற பொழுது அந்த பாவங்களை நீங்க விரும்பி செய்வதனாலே அந்த பாவங்களை நான் இனி செய்யாமல் இருக்க சகல முயற்சிகளையும் எடுக்க போகிறேன் என்று சொல்லுவது தவறா? இல்லவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து சுய முயற்சியினாலே வருகிற பொழுது அதால் எந்த விதமான பலனும் இல்லை. சுய இச்சை வியாதிப்படுக்கையில் சுய இச்சையால் வியாதி படுக்கையில் தீர்மானங்கள் எடுக்க வைக்கலாம். அதாவது செல்ஃப் லவ், நம்ம மேல இருக்கிற அந்த அன்பு, அது வியாதி படுக்கையில் இருக்கிற போது இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்க வைக்கலாம். ஆனால் பாவத்தில் ஒருவனுக்கு இருக்கும் நேசம் அதை மீறிவிடும் என்கிறார் வாட்சன். உணர்ச்சி வசப்பட்டு நீ எடுக்கும் தீர்மானங்களில் நம்பிக்கை வைக்காதே, அது துன்ப அலை எழுந்து மோதுவதால் உண்டாவது. அலை அடங்கி அமைதி நிலை திரும்புகிற பொழுது அது ஒன்றுக்கும் இல்லாமல் போய்விடும் என்கிறார் வாட்சன். அவை மனம் திரும்புதல் வந்து கிருபையினால் வருவது. மெய்யான மனம் திரும்புதல் கர்த்தனுடைய கிருபையினால் வருவது. நமக்குள் இருந்து நாம் தான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டாலும், நாம் தான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருந்தாலும், அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய சுயத்தில் இருந்து, சுய ஆசையினாலும் இச்சையிலும் இருந்து செய்கின்ற காரியங்கள் உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் அல்ல. மூணாவது, இந்த போலி மனம் திரும்புதலின் வஞ்சகத்திற்கான இன்னும் ஒரு அடையாளம். ஏன் வஞ்சகம் சொல்றார்? இந்த போலி மனம் திரும்புதல் இதயத்தில் நம்ம ஒரு சமாதானமா இருக்க வைக்க பார்க்கும், அதுக்கு மேல போக வேண்டியதுக்கு இடம் கொடுக்காம. இப்ப இந்த போலி மனம் திரும்புதலின் வஞ்சகத்திற்கான மூன்றாவது அடையாளம், பல பாவமான வழிகளை நிறுத்தி கொள்ளுவது அல்லது விட்டு விடுவது. இங்க மூன்று காரியங்களை வாட்சன் சொல்லுகிறார். ஒருவன் சில பாவங்களை மட்டும் செய்வதை விட்டு விட்டு வேறு பாவங்களை தன்னில் தொடருவான். ஏரோதை போல, ஏரோது அரசனுக்கு அவன் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் சகோதரனுடைய மனைவியோடு. அந்த இச்சையையும் அந்த வாழ்க்கையையும் விட்டுவிட அவனுக்கு விருப்பமே இல்லை. அப்ப அதை ஒரு பக்கம் நடத்தி கொண்டு விட்டு விடாமல் அடிக்கடி பிரசன்ல இருந்த ஜோவான விசிட் பண்ணி சத்தியம் கேட்க ஆரம்பித்தான். ஆகவே ஒருவன் சில பாவங்களை மட்டும் செய்வதை விட்டுவிட்டு வேறு பாவங்களை தன்னில் தொடருவான். அது மனம் திரும்புதலுக்கான அடையாளம் அல்ல. இரண்டாவது, ஒரு பழைய பாவத்தை ஒருவன் விட்டுவிடலாம், ஆனால் புதிதான ஒரு பாவத்தை அவன் தொடரக்கூடும். அவன் பாவத்தை மட்டுமே மாற்றிக்கொள்ளுகிறானே தவிர அவனுடைய இருதயம் மாற்றம் அடையவில்லை. முழுமையான ஒரு இருதய மாற்றம் அடிப்படையான அடியோடு ஏற்படுகின்ற ஒரு இருதய மாற்றம் இல்லாமல் ஒருவன் எந்த பாவத்தையும் அதோடு போராடுவதோ நிறுத்திக் கொள்வதோ முடியாது. மூன்றாவது, வாட்சன் சொல்லுகிறார், ஒருவன் கிருபையின் வலிமையினால் அல்லாமல் மதிநுட்பத்தின் காரணமாக ஒரு பாவத்தை செய்வதை தவிர்த்து விடலாம். கிருபையினால் அல்லாமல் மதிநுட்பத்தின் காரணமாக, ஏனென்றால் அது தனக்கு சில வசதிகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு அறிவின் காரணமாக அதை அவன் அந்த பாவத்தை அவன் அதிகமாக நேசித்த பொழுதும் அது தனக்கு மரியாதை கேட்டை உண்டாக்கிவிடும், அல்லது சரீரத்தில் ஆபத்தை உண்டாக்கும், அல்லது தன்னுடைய சொத்தை இழக்க செய்துவிடும் என்பதற்காக அதை தொடர்ந்து செய்து விடுவதை அவன் நிறுத்திக் கொள்ளலாம். தன்னுடைய வசதிக்காக அதை நிறுத்திக் கொள்ள பார்க்கிறான். ஆகவே ஒரு மனிதன் பல பாவமான வழிகளை தன்னுடைய வாழ்க்கையில நிறுத்திக் கொள்ளுகிறான் என்பதற்காக அவனுக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. ரொம்ப ஆழமா சிகரெட் குடிச்சு குடிச்சு இருதய மோசமா போயிருச்சு. ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயா ரொம்ப கஷ்டமான அந்த சிகரெட் குடிக்கிறத நான் விட்டுட்டேன், துப்பரமா விட்டுட்டேன், எனக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சு. உடனே ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய கிருபையின் உதவி இல்லாம அதை மனுஷன் செய்ய முடியுமா? முடியாத, நிச்சயமா முடியும். உலகத்து அளவிலே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சீர்திருத்தங்களை செய்து கொள்ளலாம், இல்லாமா இல்லையா? ஒரே மனைவிக்கு விசுவாசமாக இருந்து வேறு பெண்களை கண்ணாலேயே பார்க்காமல் 60 வருஷம் 70 வருஷம் கூட வாழ்ந்து நேர்மையாக மறித்திருக்கிற அவிசுவாசிகளை நம்ம பார்க்கவில்லையா? பார்க்கிறோம். எந்த கிருபையின் உதவியும் இல்லாம அவங்க செஞ்சிருக்கிறாங்களே. அப்ப உலகத்து அளவிலாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் உண்மையான கிருபையின் மனம் திரும்புதலுக்கு அடையாளம் இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் ரட்சிப்பு அடைஞ்சு பலோகம் போறதுக்கு எங்க வர்றதுக்கே ஒருத்தனையும் பார்க்க முடியாம இருக்குங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அத்தனை கண்டிஷன் எல்லாம் நீக்கிவிட்டு நீ ஒரு வார்த்தை சொல்லி இயேசுவை விசுவாசிக்கிறேன், போட்டெடுத்துறேன் தண்ணியில, அந்த மாதிரிதான் அன்னைக்கு ஊழியம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சபை சபைய நிரம்பி போயிருக்கிறானுங்க. எங்க பார்த்தாலும் அவங்கள தொடர்ந்து வச்சு காப்பாத்துறதுக்காகத்தான் எல்லா இசை கச்சேரியும் கொடுக்கப்படுகிறது. சகல விதமான பண முடிப்புகள் அரிசியில இருந்து எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த கொரோனா வைரஸ் காலத்துல ஒரு தனியும் தேடி பிடிக்க முடியாது, முடியுமா? இந்த மாதிரி இன்டர்நெட்ல வந்து இந்த வெள்ளிக்கிழமையில இப்படி உட்கார்ந்து சத்தியம் கேட்டுட்டு இருப்பாங்களா? கூப்பிட்டு பாருங்க. இருதயத்துல கிருபை ஏதாவது செய்திருந்தா மட்டுமே இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வர்றதுக்கு இருதயம் இருக்கும், வேற விதத்துல வராது. அவர்களுக்கெல்லாம் தேவை இருதயத்தை கொஞ்சம் இதம் கொடுக்கிற ஒரு தற்காலிகமான ஒரு அமைதி, ஒரு சமாதானம் தான். பிரசங்கிகளும் என்ன செய்துட்டாங்க? கூட்டம் சேர்ப்பதற்காக கிருபையை சீப்பாக்கிட்டாங்க. கிருபை எதிர்பார்க்கிற காரியங்களை இவர்கள் பார்ப்பதற்கான எந்த எத்தனைப்பும் செய்வதே இல்லை ஒரு மனுஷன். ஏன்னா அப்படியெல்லாம் கேட்க போனா அவன் நிக்க மாட்டான்னு தெரியும். ஆகவே அதை நம்பியது, அதுவும் இல்லாம போலி இறையியல் நம்பிக்கைகள் வைத்திருக்கிறவர்கள் அந்த மனம் திரும்புதல்ல உண்மையானது தவறானதுன்னு இருக்கிறது என்பதே தெரியாது. அப்படி பிரித்து பார்க்கறதே இல்லை. தாமஸ் வாட்சன் தன்னுடைய நூலில போலி மனந்திரும்புதலை பற்றி விளக்கி இருப்பது, ஜான் கல்ஹூன் தன்னுடைய நூலில மனந்திரும்புதலை பற்றி எழுதிய நூலில் அதே தலைப்பில், அதாவது கவுண்டர்ஃபிட் ரிபென்டன்ஸ், போலி மனந்திரும்புதல் என்ற தலைப்பில் 9 அடையாளங்களை விளக்கி விரிவாக எழுதியிருக்கிறார். 9 அடையாளங்களை விளக்கி விரிவாக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டு பேருமே, கல்ஹூனும் வாட்சனும், இந்த விஷயத்துல ஒரே நம்பிக்கைகளை தான் கொண்டிருந்தார்கள். கல்ஹூனின் நூல் இது பற்றி மேலும் அதிகமான விளக்கங்களை தருகிறது. இப்ப சில பயன்பாடுகளை உங்களுக்கு கொடுத்து இத முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். இந்த பயன்பாடுகள் என்ன, இப்ப அதை பார்ப்போம். முதலாவது, நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து சுவிசேஷ மனந்திரும்புதல் நீங்க அடைந்திருக்கிறீங்களான்னு ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியம். மெய்யான கிருபையின் அடிப்படையில உங்களுடைய இருதயம் செயல்படுகிறதாகவும் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதாகவும் நீங்க வைத்துக் கொள்ளுவதற்கு அது ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான சுய பரிசோதனை மிகவும் அவசியம். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க நாம மறுத்தால், அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால், அந்த இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதும் எல்லாவற்றையும் விட மோசமாக இருப்பதனாலே ஒரு போலி சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்ம தவறான வழியில கொண்டு போய்விடும். ஆகவே கிறிஸ்தவர்கள் அவசியம் செய்ய வேண்டியது சுய பரிசோதனை. இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து மெய்யான கிருபையின் அடிப்படையில் நம்முடைய இருதயம் நம்முடைய வாக்க போய்கொண்டிருக்கிறதான்னு பார்க்கணும். இருதயம் வஞ்சகமானதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை எப்படி இந்த இருதயத்தை சோதிக்கணும், இங்கதான் முக்கியமா நீங்க கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து சோதிங்க. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே உண்மை சத்தியம். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. நம்முடைய இருதயம் பொய் சொல்லும், நம்முடைய இருதயம் கேடானது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய இருதயத்தை சோதிக்கணும். இருதயம் வார்த்தைக்கு எதிராக இருக்குமானால் நம் இருதயத்தில் கோளாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்ம திருந்தணும். இருதயத்தை வார்த்தையோடு ஒத்து, இருதயம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போவதாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம அன்றாடம் செய்யணும். கர்த்தரின் வார்த்தை ஒருபோதுமே பொய்க்காது. இருதயம் ஏமாற்றக்கூடியது. வார்த்தையை வைத்து இருதயத்தை எப்போதுமே வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். வார்த்தைக்கு எதிராக இருதயம் போகிறதாக இருந்தால் இருதயம் தவறான வழியில நம்ம கொண்டு போகிறது. இந்த இடத்துல தான் பாவத்தை அழிப்பதுங்கிறது வருகிறதா இல்லையா, மோடிஃபிகேஷன் ஆஃப் சின். அது இருதய பரிசோதனை ஈடுபடாம பாவத்தை நம்ம அழிக்க முடியாது, தவறான பாதையில போறத நிறுத்திக் கொள்ள முடியாது. வேதத்தை நம்பணும், இருதயத்தை அல்ல. வேதத்தின் வழியில் இருதயம் போகிறதாக பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. புரிகிறதா? அது முதல்ல செய்யணும். ரெண்டாவது, போலி மனந்திரும்புதலை கொண்டிருந்து நீங்கள் வாழ்ந்து வாழ்கிறவர்களாக இருப்பீர்களானால், இதுவரை நான் காட்டின போலி மனந்திரும்புதலை கொண்டிருந்து உங்களுடைய இருதயத்தை போலித்தனமாக சமாதானப்படுத்திக் கொண்டு நான் ஒழுங்காத்தான் இருக்கிறேன் என்ற எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தரின் கிருபையை உடனடியாக நாடுங்கள். என் கர்த்தரின் கிருபை வேற, நீங்க உங்களுக்குள்ளேயே போலித்தனமாக ஏற்படுத்திக் கொள்ளுகிற மாற்றம் வேற. தன்னுடைய இலவசமான கிருபையின் மூலம் கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்கிறார். உங்க இருதயம் உங்களுக்கு சொல்லுமானால், அதாவது நீங்க போலியாக இருக்கிறதாக, ஆண்டவருடைய கிருபையை நாடுங்கள். அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இதுவரை தவறான வாழ்க்கை வாழ்ந்திருந்து இப்போது அதை உணர்ந்து அவரிடத்துல வருகிறவர்களுக்கு அவர் நிச்சயம் கை கொடுப்பார். திருந்தாமல் உங்களை ஏமாற்றி கொண்டு போல்வி போலி வாழ்க்கை வாழ்வதை விட அதை அம்பலப்படுத்தி காட்டும் இயேசுவுக்கு நன்றி சொல்லி அவரை நாடி போய் வாழ்வது மேல். எவரிடமும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புழம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற அந்த இயேசு இலவசமான கிருபையை நான் விசுவாசத்தை தருகிற இயேசு உங்க போலி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவரை நாடி போகணும், அவருடைய கிருபையை நாடி போகணும், சுவிசேஷத்தை தொடர்ந்து கேட்கணும். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அடிப்படையான இருதய மாற்றத்துக்காக அவரிடத்துல போக வேண்டியவர்களாக இருக்கிற அதை வேறு வழியில நாம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய கிரியை நம்ம இன்னும் கூட பாவியாதான் மாற்றும், ஆனா கிருபை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகும். அவருடைய கிருபையை நான் நாடணும். மூன்றாவது, பியூரிட்டன் பெரியவர்கள் நாம் ஏமாந்து போகாமல் இருப்பதற்காகத்தான், அதாவது வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறவர்களாக இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இத்தனை வேத விளக்கங்களையும் கொடுத்து ஆத்தும வைத்தியர்களாக நம்ம சரியான வழியில் போவதற்கு உதவுகிறார்கள். மெய்யான மனம் திரும்புதலுக்கு குறைவான எதுவுமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. மெய்யான மனம் திரும்புதலை அடைய எது செய்தாலும் தகும், அதன் மூலம் மட்டுமே மெய்யான கர்த்தருக்கு மகிமை தருகின்ற கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆகவே வாட்சனுடைய இந்த அதிகாரம் ரொம்ப நல்ல அதிகாரம், ஆனா இப்ப நம்ம கொடுத்திருக்கிற விளக்கங்களை வச்சு நீங்க அதை பார்க்கிற பொழுது இப்ப ஒரு அளவுக்கு உங்களுக்கு அது என்ன சொல்லுகிறது என்று புரியும். ஏன்னா இந்த காலத்துல எங்கேயுமே எந்த பிரசங்கி கிட்ட இருந்துமே போலி மனம் திரும்புதல் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அதற்கான அடையாளங்களை விளக்கி காட்டுகிற பிரசங்களை பார்க்கவே முடியாது. அந்த விதமான இதுலதான் இந்த இன்னைக்கு பிரசங்க ஊழியங்கள் நடந்து கொண்டு போகிறது. ஆகவே வாட்சனுடைய ஆலோசனைகள், இந்த போதனைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானவை. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுவதற்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமானவைகள். சரி, ஜெபம் பண்ணுவோம்.